தென்றல் ஏப்ரல் 2011 இதழ். வடிவேல் அவர்களும் ஏழுமலை அவர்களும் சி கே வெங்கட்ராமன் அவர்களும் டைரக்டர் கிருஷ்ணாவுடனான நேர்காணல். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வடிவேல் ஜில்லென்று ஒரு காதல் படம், பாடல், வடிவேல் காமெடி, கதை என்று எல்லோரையும் கவர்ந்த படம். கதை கரு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அதை பற்றி சொல்லுங்கள். கிருஷ்ணா: ஒரு இன்ஸ்பிரேஷனால் தான் அந்த படத்தை எடுத்தேன். அது உண்மையிலேயே நடந்த கதை. அதுவும் கோரிப்பட்டி என்ற ஒரு சின்ன ஊரில் ஒரு சாதாரண தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஒருவரின் குடும்பத்தில் நடந்தது. அதை ஒரு நண்பன் எனக்கு சொன்னார். கேட்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. பெண்கள் என்றாலே பொசசிவ், அதில்லாமல் எப்படி ஒரு பெண்ணால் இருக்க முடியும் என்று. ஒரு காலேஜ் பெண், ஒரு கல்யாணமான பெண் என்று 7-8 பேரிடம் இந்த கதையை சொன்னேன். கேட்ட எல்லோருமே அழுது விட்டார்கள். கதை மிகவும் அழகாக இருக்கிறது, அப்படி ஒரு பெண்ணாக நானும் இருக்க விரும்புகிறேன், ஆனால் முடியுமா என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். பிறகுதான் எனக்கு நம்பிக்கை வந்தது. ஜோதிகாவிடம் கதையை சொன்னேன். கதையை குந்தவை கேரக்டரில் நடிப்பது அவர்தான் என்று முடிவு செய்திருந்தேன். அப்போதுதான் காக்க காக்க படத்தை முடித்திருந்தோம். நான் அதில் உதவி இயக்குநராக பணியாற்றியிருந்தேன். ஜோதிகா கதையை கேட்டதும் அழுது விட்டார். நானே நடிக்கிறேன் என்றும் சொல்லிவிட்டார். பின்னர் ஹீரோ தேடும் போது சூர்யாவிடம் இந்த கதையை சொல்லி பாருங்கள் என்று ஜோதிகா சொன்னார். அவருக்கும் கதை பிடித்திருந்தது. பட் அப்பாவாக நடிக்க வேண்டியிருக்கிறதே, அது ஓகேவா என்று கேட்டார். வேறு வழியில்லை, செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு பேசவில்லை. பிறகு மாதவனை சந்தித்து கதை சொன்னேன். அவரிடமும் இதே அனுபவம் தான். அப்பாவாக நான் எப்படி நடிப்பது என்று கேட்டார். கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் 3 குழந்தைகளுக்கு அப்பாவாக நடித்தீர்களே, இதில் 1 குழந்தைக்கு அப்பாவாக நடித்தால் என்ன என்று கேட்டேன். அது மனிதத்தனம் படம், அதனால் நடித்தேன் என்றார். கதை பிடித்திருக்கிறதா என்று கேட்டேன். பிடித்திருக்கிறது, குழந்தை கேரக்டரை தூக்கிடுங்க, நான் நடிக்கிறேன் என்றார். இல்லை, நிறைவான குடும்பம் என்றாலே அதில் குழந்தை இருந்தால்தான். குழந்தை கேரக்டரே தூக்கிவிட்டால் வெறும் கணவன் மனைவி வைத்து எப்படி கதை சொல்வது? பிரச்சனையே குழந்தை வேண்டும் என்பதுதான். கதையை மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டேன். இப்படி எந்த ஹீரோவுமே இந்த கதைக்கு நடிக்க தயாரில்லை. தெரிஞ்ச ஹீரோ வெங்கடேஷ், நாகார்ஜுனா எல்லோரிடமும் அதே பிரச்சனை தான். அப்போதுதான் தானு என்னை தொடர்பு கொண்டார். அவர் காக்க காக்க தயாரிப்பாளர். அவர், ஏன்பா புதிய படத்துக்கு முயற்சி செய்யறியாமே, யார் யாரையோ சந்தித்து கதை சொல்வாய், என்கிட்ட சொல்ல மாட்டியா என்றார். சார், என்னிடம் ஹீரோ டேட்ஸ் எதுவும் இல்லை. நீங்க பெரிய ப்ரொடியூசர், ஹீரோ டேட்ஸ் இருந்தால்தான் படம் பண்ணுவீர்கள், அதனால் தான் உங்களிடம் சொல்லவில்லை என்றேன். யார் சொன்னது அப்படின்னு? நீ நேர நாளை காலை நம் வீட்டுக்கு வா என்று சொல்லி போனை வைத்து விட்டார். காலையில் போனேன். 6 மணி இருக்கும். அவர் அப்போதுதான் படுக்கையை விட்டு எழுந்து பெட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு கதையை கேட்டார். அவர் பதில் பேசவில்லை. நேராக உள்ளே போனார். அட்வான்ஸ் எடுத்து வந்து கொடுத்தார். நீதான் என் அடுத்த படத்தின் டைரக்டர், என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையெல்லாம் பண்ணு என்று சொன்னார். எல்லா ஹீரோவையும் அப்ரோச் செய்துட்டேன், யாருமே ஒப்புக்கொள்ளவில்லை என்று பிரச்சனையை விவரித்தேன். குழந்தை இருந்தால்தான் சரியாயிருக்கும், மாற்றி விடாதே என்றார். திடீரென்று ஒரு நாள் போனில், விஜய்க்கு கதை சொன்னியா என்று கேட்டார். தானு, நான் யோசிக்கவே இல்லை, அவர் இந்த மாதிரி படம் பண்ணுவாரான்னு எனக்கு சந்தேகம் என்றேன். நீ போய் விஜயை பார்த்தேன், கதை கேட்டு முடித்ததும் ரொம்ப நல்லா இருக்குங்க, எப்பங்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்று கேட்டார். எனக்கு அவர் என்னை கிண்டல் செய்கிறாரா என்ற சந்தேகம். எங்க, உண்மையிலேயே பிடித்திருக்கா என்று கேட்டேன். ஏங்க, நானெல்லாம் நல்ல படத்தில் நடிக்க கூடாதாங்க என்றார். இறுதியில் ஒப்புக்கொண்டார். ப்ராஜெக்ட் நடக்குங்கிற முடிவுக்கு வந்தபோது விஜயோட அப்பாவுக்கு கதை சொல்ல வேண்டி வந்தது. அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. பின் விஜய் என்னிடம் பேசினார். அப்பா ஃபீல் பண்ணுகிறார், அந்த குழந்தை விஷயம்தான் என்று சொன்னார். அத்தோடு முடிந்து போனது. நான் இசைக்காக ரகுமானை சந்தித்தேன். முன்பின் அறிமுகமே கிடையாது. அவரிடம் கதையை சொன்னேன். கேட்டதும், ஓகே, எப்போதிலிருந்து கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணலாம் என்றுதான் கேட்டார். முதலில் ரெக்கார்ட் ஆனது முன்பேவா என் அன்பேவா பாடல். அப்போது ஹீரோ முடிவாகவில்லை. பின் திடீர்னு ஒரு நாள், யார் ஹீரோவாக நடிக்கப் போகிறார்கள் என்று கேட்டார். எனக்கு தெரியாது சார் என்று சொன்னேன். அப்புறம்தான் சூர்யா போன் செய்தார். இந்த கதையை மறுபடி சொல்ல சொன்னார். சொன்னேன், ஐ லைக் தட், நாம ஸ்டார்ட் பண்ணலாம் என்று சொன்னார். அப்படித்தான் இந்த படம் தொடங்கியது. வடிவேல்: படம் வெளியான பின் எப்படி இந்த மாதிரி கதையை யோசிக்க முடிந்தது என்று யாராவது கேட்டார்களா? கிருஷ்ணா: ஆம், எங்க வீட்டிலேயே எங்கள் அண்ணி கேட்டாங்க. அவர் வாஷிங்டன் டிசியில சயின்டிஸ்டா இருக்காங்க. அவரை இதுவரைக்கும் கன்வின்ஸ் பண்ண முடியவில்லை. ஆனால் பெண்களிடம் படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். தியேட்டரில் படம் பார்த்தவர்களே 10-15 தடவை படத்தை பார்த்திருக்கிறார்கள். எதனால் என்று சொல்ல முடியாது, அப்படி எஃபெக்டை படம் கிரியேட் பண்ணியிருக்கிறது. வடிவேல்: நான் 1-2 வருடங்களில் பார்த்த படங்களில் எந்த கதாநாயகனுக்கும் குழந்தை இருப்பதாக தெரியவில்லை. ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறார்கள், ஃபைட், 4 பாட்டு, அதில் 1 குத்துப்பாட்டு என்று. அதை தவிர சிலர் மட்டுமே யதார்த்த படங்கள் எடுக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கிறது. இப்போது முன்பை விட கொஞ்சம் அதிகமாக யதார்த்த படங்கள் வர ஆரம்பித்துள்ளன. ஏன் இன்னும் அதிகம் வரவில்லை? கிருஷ்ணா. இதை நடிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தயாரிப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புரிந்து கொண்டு விட்டால் எல்லாமே ஈஸி. ஆடியன்ஸை குறை சொல்ல முடியாது. அவர்கள் புதுமையை ரசிக்க வரவேற்க தயாராகவே இருக்கிறார்கள். மொழியே புரியாத பல ஆங்கில படங்கள் நம் ஊரில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடத்தானே செய்கின்றன. முதலில் நாங்கள் கன்வின்ஸ் செய்ய வேண்டியது தயாரிப்பாளரையும் நடிகரையும் தான், ஆடியன்ஸை அல்ல. வடிவேல், அவர்கள் ஏன் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் என்கிறார்கள்? ஒரு வருடத்தில் 100 படம் ரிலீஸ் ஆகிறது என்றால் அதில் 90 படம் கமர்ஷியல் படமாக இருக்கும், 10 படங்கள் தான் யதார்த்த படங்களாக இருக்கும். இந்த 90 படத்தில் 5 அல்லது 6 படங்கள் சக்சஸ் ஆகும், மற்றவை ஃப்ளாப் ஆகும். அந்த வெற்றி படத்தை வைத்துக் கொண்டதன் வெற்றி விகிதத்தை கால்குலேட் செய்வார்கள். எத்தனை படம் ஃப்ளாப் என்பதை விட்டுவிடுவார்கள். 90க்கு 5-6 படம் ஹிட் என்றால் யதார்த்த படங்களில் 10க்கு 2 அல்லது 3 ஹிட் ஆகி இருக்கும். இதில் 8 படங்கள் தான் ஃப்ளாப், இதன் ரேஷியோ அதிகம் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 85 படங்கள் ஃப்ளாப், அதை விட்டுவிடுகிறார்கள். இதற்காக எந்த ஒரு அமைப்பையோ குழுவையோ குற்றம் சொல்ல முடியாது. தயாரிப்பாளர் தனி ஆளாக எடுக்க வேண்டிய முடிவு இது. எல்லா ப்ரொடியூசருக்குமே தான் போட்ட பணம் திரும்ப வர வேண்டும். இதில் இரண்டாவது கருத்துக்கே இடமில்லை. மற்றொன்று, தமிழ் படத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மார்க்கெட்டிங் செலவு மிக அதிகம். நீங்கள் ஒரு 3 கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை முடித்திருந்தால் மார்க்கெட்டிங் செலவே 2 கோடிக்கு மேல ஆகும். இதை எல்லா தயாரிப்பாளர்களாலும் செய்ய முடியுமா என்றால் முடியாது. சமீபத்தில் மைனா என்ற லோ பட்ஜெட் படம் பெரிய அளவில் சக்சஸ் ஆனது. காரணம், மார்க்கெட்டிங். அது நல்ல படம் என்று 10 பேர் சொல்லியிருக்கலாம், மீதி பேரை சொல்ல வைப்பு மார்க்கெட்டிங் தான். வடிவேல், சேனல்களை கையில் வைத்திருக்கும் சில தயாரிப்பாளர்கள் சாதாரண படத்தை கூட மார்க்கெட் உத்திகளால் ஓட வைத்து விடுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே சமயம் அது போன்றவர்கள் சம்பந்தப்படாத பிற படங்களும் நன்றாக ஓடத்தான் செய்கிறது என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள். இதே நிலைமைதான் எதிர்காலத்திலும் நீடிக்குமா? எதிர்காலம் என்பதே மாறிக்கொண்டிருக்கும் ஒன்றுதான். இங்கே யாரும் நிரந்தரம் கிடையாது. ஒரு கலையையோ கலைஞனையோ தற்காலிகமாக விலைக்கு வாங்கலாம், அதுக்கு மேல் யாராலும் எதையும் செய்ய முடியாது. மார்க்கெட்டிங்கில் என்ன பிரச்சனை என்றால், நான் ஒரு படம் எடுத்திருக்கிறேன், அது எல்லாமே புதுமுகங்கள் என்று வையுங்கள். அந்த காலத்தில் படம் ஓடுகிறதோ ஓடவில்லையோ 2 வாரம் ஆவது தியேட்டரில் அந்த படத்தை ஹோல்ட் செய்வார்கள். புதுமுகங்கள் நடித்த படம் என்பதால் பார்ப்பவர்களை ரீச் ஆக கொஞ்ச நாள் பிடிக்கும் என்பதால் அப்படி செய்வார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை என்றால், முதல் நாளே தியேட்டரில் கூட்டம் வர வேண்டும், 50-60% புல்லாகிவிட வேண்டும், இல்லாவிட்டால் 3ஆம் நாளே தூக்கி விடுகிறார்கள். சனி ஞாயிறு ரிலீஸ் என்றால் கூட்டம் வரவில்லை என்றால் திங்கட்கிழமை அந்த படம் இருக்காது. அதுதான் இன்றைய நிலைமை. மக்களும் ஒரு விதத்தில் இதற்கு காரணம். ஸ்டார் வேல்யூ உள்ள ஹீரோ படம் பார்க்க கூட்டம் கூட்டமாக வருவார்கள். புதுமுகங்கள் என்றால் பார்த்தவர்கள் யாராவது நன்றாக இருக்கிறது என்று சொன்னால்தான் வருவார்கள். புதுமுகங்கள் நடித்த படம் தானே, சீக்கிரமே டிவியில் வந்துவிடும் என்று பேசாமல் இருந்து விடுகிறார்கள். இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது திருட்டு டிவிடி, பைரட் டிவிடி, ஸ்கில்லிங் த சினிமா. 30-40 ரூபாய் கொடுத்து வாங்கி பார்ப்பவர் தியேட்டருக்கு வருவதில்லை. அவர்கள் வந்தாலே போதும், படங்கள் கொஞ்சமாவது ஓட ஆரம்பித்துவிடும். இதுதான் நடப்பு உண்மை. சினிமா இல்லாமல் உலகத்தில் எந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுமே பிழைக்க முடியாது. ஏன், லேட்டஸ்ட் iPad 2 கூட தான். எந்த மொழியில் இருந்தாலும் சினிமா இல்லாமல் சேனல்கள் இல்லை, நல்ல நகைச்சுவை, நல்ல பாடல்கள் என்று எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியை திருட்டு டிவிடி மூலம் கொண்டு விடாதீர்கள். CK, இப்போதெல்லாம் சோசியல் ஃபினாமினன் என்று சொல்லி ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்மார்ட் போன், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று பல விதங்களில் முன்பு 2 வாரங்கள் புதுப்படங்களை அவர்கள் சரிவில் ஓட்டி பார்த்தது போலவே இப்பவும் இவற்றில் செய்யலாம். இந்த புதிய வழிகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நிச்சயமாக எனக்கு டெக்னாலஜி மீது எப்பவுமே நம்பிக்கை இருக்கிறது. தொழில்நுட்பம் வளரும் போது மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் தாமாக வளர்ந்துதான் ஆக வேண்டும். குறிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. CK, நான் கேட்பது என்னவென்றால், இந்த மார்க்கெட்டிங் செலவு குறைந்து மீண்டும் சினிமா தொழில் வேறு பாதையில் வளர்ச்சி நிலையை நோக்கி போக வாய்ப்பு இருக்கிறதா? இப்ப நான் சொல்வது இன்றைக்கும் இருக்கும் நிலைமைதான், எதிர்காலத்திலும் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஃபியூச்சர் கேன் சேஞ்ச், கண்டிப்பாக மாறும். தியேட்டரில் படத்தை நேரடியாக ரிலீஸ் செய்யும் நிலைமை மாறி மொபைலில் ரிலீஸ் செய்யும் நிலைமை கூட வரலாம். CK, சரி, அந்த மார்க்கெட்டிங் பேரியர் கம்மி ஆனது என்றால் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்? ஒரு தமிழ் படத்தை தமிழர்கள் தான் பார்ப்பார்கள் என்ற நிலை மாறி எல்லோரும் பார்ப்பதாக இருக்கும். அதே சமயம் அப்படி ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நாம் கொடுப்பதாக இருந்தால் அந்த காம்படிஷனை எதிர்கொள்ள அந்த அளவிற்கு கதைக்கரு உள்ளதாக நம் படங்கள் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதற்கு முதலில் ஹாலிவுட் படங்களிலிருந்து காப்பி எடுப்பதை நிறுத்த வேண்டும். நாம் எடுக்கப் போவது எல்லோருக்குமான சினிமா என்பதால் இட்ஸ் பி யூனிக். நிறைய புது கான்செப்டுகளை யோசித்து கொண்டு வர வேண்டும். டிஜிட்டல் சினிமா வந்துவிட்டது, எதிர்காலத்தில் அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கும். என்னுடைய அனுமானம், இன்னும் 2 வருடங்களில் டிஜிட்டல் சினிமா தான் இண்டஸ்ட்ரியின் தூணாக இருக்கும். வடிவேல், மக்கள் மிகவும் விரும்புகின்ற, அதாவது தாங்கள் கேட்க நினைப்பதை சமூக நீதியை தங்கள் சார்பாக ஒரு கதாபாத்திரம் கேட்பதாக வரும் அந்நியன் போன்ற படங்கள் ஏன் அதிகம் வருவதில்லை? அந்நியன் படம் எனக்கு பிடித்த படம் தான். அதன் டைரக்டர் சங்கர், அவருக்கென்று ஒரு ஸ்டைல் இருக்கிறது. சோசியல் கான்செப்ட் அவர் பெரும்பாலான படங்களில் இருக்கும். மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை ஹீரோவை கேட்க வைப்பார். அவருடைய வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். ஆனால் எல்லோருமே அது மாதிரி எடுத்தால் அப்புறம் சங்கரின் படத்திற்கு என்ன தனித்துவம் இருக்கும்? நான் அது மாதிரி ஒரு படம் எடுத்தால் சங்கர் மாதிரி படம் எடுத்திருக்கான் என்றுதானே சொல்வார்கள்? வடிவேல்: புரிகிறது. இப்போது சினிமா துறையில் இளம் இயக்குநர்கள், திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன?
ஆமாம், என்னுடைய தலைமுறையில் சொல்ல வேண்டுமென்றால் சசிகுமார், மிஷ்கின் இருக்கிறார்கள். நிறைய நல்ல விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடக்க வேண்டுமென்றால் பொருளாதார வெற்றியும் வேண்டும். அப்போதுதான் அந்த வெற்றி தொடரும்.
வடிவேல்: இல்லை, 20 வருடத்திற்கு முன்னால் பார்த்தோமானால் குறிப்பிட்டு சொல்லும்படியாக சில இயக்குநர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். இப்போது நிறைய இயக்குநர்கள் வெற்றிகரமாக இருக்கிறார்கள், நன்றாகவும் செய்கிறார்கள், வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. எப்படி இவ்வளவு பேர் வர முடிந்தது? சினிமாவில் நுழைவதற்கான சிரமங்கள் குறைந்துள்ளதா? அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன காலகட்டத்திலும் திருலோக சந்தர், பீம்சிங் என்று பல லைம்லைட்டில் இருந்தார்கள். தவிரவும் பல இயக்குநர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அதே மாதிரிதான் இப்பவும் 6-7 டைரக்டர்ஸ் லைம்லைட்டில் தெரிவார்கள். கொஞ்சம் சக்கரம் சுழலும், வேறு சிலர் வருவார்கள். இது நடந்து கொண்டே இருக்கும். திறமையான டைரக்டர்கள் நிறைய இருக்கத்தான் செய்கிறார்கள். ஃபில்ம் மேக்கிங் இஸ் நாட் அன் ஈஸி ஒர்க். சில சமயம் அது ரொம்ப கொடுமையான வேலையாக கூட இருக்கும். சுகங்களை விட சுமைகளும், சந்தோஷங்களை விட சங்கடங்களும் நிறைந்த இண்டஸ்ட்ரி தான் சினிமா. அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும்.
வடிவேல்: நீங்கள் எந்தெந்த மாதிரி சவால்களை எதிர்கொண்டீர்கள்?
என்னுடைய முதல் படம் என்று பார்த்தால் அதில் எல்லாமே தானாக அமைந்தது. இசை மட்டும்தான் ரகுமான் என்று திட்டமிட்டிருந்தேன். மற்றது எல்லாமே தெய்வாதீனமாக தானாக அமைந்ததுதான். என்னுடைய 2வது படம் ஏன் இப்படி மயக்கினால் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை? என் வாழ்க்கையின் மிக மோசமான காலகட்டம் என்று இந்த பட தயாரிப்பு நாட்களை சொல்லலாம். 6 அல்லது 7 மாதத்திற்குள் முடிக்க வேண்டி திட்டமிட்டு தான் அதை ஆரம்பித்தோம். ஆனால் 3 வருடம் ஆகிவிட்டது. நான் படம் தயாரிக்கும் போது அந்த கார்ப்பரேட் கம்பெனி நன்றாகவே இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் பொருளாதார நெருக்கடி என்ற பிரச்சனைகள் வர நானும் முதல் மாட்டி கொண்டு விட்டேன். என்னால் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வர முடியவில்லை. நான் இப்போது இங்கே படித்துக் கொண்டிருக்கிறேன். இது மிகவும் சேலஞ்சிங்கான காலகட்டம். ஏனென்றால் வந்த 2-3 ஆஃபர்களையும் மிஸ் விட்டு விட்டேன். காரணம், இந்த படத்தின் மீதுள்ள காதல். ஹீரோ, 2 ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் என்று நிறைய பேரை அறிமுகம் செய்திருக்கிறேன். அவர்களை தவிக்க விட்டுவிட்டு நான் சுயநலமாக இந்த ப்ராஜெக்டிலிருந்து விடுபட்டு போக விரும்பவில்லை.
சீக்கே: எந்த மாதிரியான சினிமாக்களை நீங்கள் தர விரும்புகிறீர்கள்?
யதார்த்த சினிமாக்கள் எனக்கு பிடிக்கும். அதுபோல நல்ல ஃபேண்டசி படங்களும், சாத்தியமே இல்லை லைஃபில் என்பார்கள் அல்லவா, அது மாதிரியான படங்கள் பண்ண பிடிக்கும். மணிரத்னம் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் டிரெக்டர். நான் அவர் எந்த படத்தை எப்படி செய்திருப்பார் என்று யோசித்து பார்ப்பேன். அந்த மாதிரி சின்ன கம்பாரிசன் எனக்குள்ளேயே நான் பண்ணி பார்த்துக் கொள்வேன். சில பேர் சொன்னார்கள், ஜில்லென்று காதல் படத்தில் மணிரத்னம் சாரின் பாதிப்பு இருக்கிறது என்று. அதை என்னால் தவிர்க்க முடியாது.
வடிவே, உங்கள் அடுத்த படத்தை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களே.
அடுத்த படத்தின் பெயர் ஏன் இப்படி மயக்கினாய்? 10 பருவ அடாலசன் காதல் பற்றிய சம்பவத்தை வைத்து எழுதியிருக்கிறேன். ரொமான்டிக் த்ரில்லர் என்று சொல்லலாம். நிச்சயம் சுவையாக இருக்கும்.
சீக்கே: இரண்டும் வேறு வேறு மாதிரியான கதைக்களம் கொண்டவை அல்லவா?
ஆமாம், முன்னதில் அடாலசன் கிளவில் விழுந்த பெண்ணை அது எந்த அளவுக்கு கொண்டு செல்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். அது என் நண்பனின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான். சில சமயங்களில் காதலின் வேகத்தை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் ஏன் இப்படி மயக்கினாய். ஹைவே தீஃப் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது. அது ஒரு நிஜமான கேரக்டர். அந்த கேரக்டரை நான் சந்தித்தேன். அதன் பிறகுதான் அந்த கதையை எழுதினேன். அந்த படத்திற்கு இன்னும் தலைப்பு வைக்கவில்லை. அதுவும் ரியலிஸ்டிக்காக இருக்கும்.
வடிவேல்: அமெரிக்க தமிழர்களோடு உங்கள் அனுபவம் என்ன?
வட இந்தியர்கள் ஏதாவது விழாவிலோ கூட்டத்திலோ சந்திக்கும் போது தாய்மொழியில் தான் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு ஆங்கில வார்த்தையை கூட நான் கேட்க முடியவில்லை. ஆனால் தமிழர்கள் சந்தித்து பேசும்போது தமிழ் குறைவான அளவில் தான் பயன்படுகிறது. ஆங்கிலத்தை தான் அதிகம் கலந்து பேசுகின்றனர். இது ஏன் என்பதுதான் புரியவில்லை.
வடிவேல்: உங்கள் பொழுதுபோக்குகள்?
நிறைய சினிமா பார்ப்பேன், எல்லா மொழிப்படங்களும் பார்ப்பேன், புத்தகம் படிப்பேன், தத்துவ புத்தகங்கள் பிடிக்கும், நிறைய சஞ்சிகைகள் பார்ப்பேன், நாவல் படிப்பதில்லை.
சந்திப்பு: வடிவேல், ஏழுமலை, சி கே வெங்கட்ராமன் அவர்கள். ஒலிவடிவம்: சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.